SBS தமிழ்.
ஆஸ்திரேலியாவில் வீடுகளின் விலைகள் சரிந்து வரும் வேளையில் தற்போது வீடு வாங்க நினைப்பவர்கள் ஒரு வீடு வாங்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் மற்றும் நடைமுறைகளை விளக்கமாக இத்தொடரில் எடுத்து வரவுள்ளோம். முதலாவதாக, சொந்தமாக வீடு வாங்க நாம் யோசித்தவுடன் முதலில் நாம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, எவ்வாறு நம்மை அதற்கு தயார்படுத்துவது என்பதனை இத்தொடரின் முதலாவது நிகழ்ச்சியில் பார்ப்போம். வீடு வாங்க விரும்புபவர்கள் முதலில் செய்ய வேண்டிய விடயங்களை விளக்குகிறார் சட்டத்துறையில் 35 வருட கால அனுபவமும் வீடு வாங்குபவர்களுக்கு பல வருட காலமாக கன்வேயன்சிங் செய்து வருபவருமான நியூ சவுத் வேல்ஸில் உள்ள ஞானாக்கரன் சொலிசிட்டர்ஸை சேர்ந்த வழக்கறிஞர் சாந்தினி ஞானாக்கரன்.
முதலாவது, உங்களுக்கு பிடிச்ச வீடை கண்டுபிடிங்க. அந்த நேரம் மற்ற யோசனை ஒன்றும் இல்லாமல் எது பிடிச்சதோ இதுதான் எனக்கு பிடிச்ச வீடுன்னு நினைக்க வேணும். அந்த நிலை வந்ததும் ப்ரைஸை நெகோஷியேட் பண்ண வேணும் ஏஜென்ட்டோட ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணி அதை முடிவு பண்ண முதல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா டிபாசிட் இருக்க வேணும். உங்கள்கிட்ட முதல் வந்து சேவிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேணும். டிபாசிட் கொடுத்தா தான் வீடை வாங்கலாம். லோனை வந்து பேங்க் கொடுத்தா கூட டிபாசிட் இல்லாமல் ஆரம்பத்தில் ஏஜென்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ண விட மாட்டார். ஸோ டிபாசிட் ஆரம்பத்தில் இருக்க வேணும்.
வீடு வாங்க ஆசைப்பட்டாலும் அதற்கு தேவையான டெபாசிட் தொகையை முதலில் நாம் சேமிக்க வேண்டும். அத்தொகை எவ்வளவு என்று வழக்கறிஞர் சாந்தினி ஞானாக்கரன் அவர்களிடம் கேட்டபோது,
இப்போ வீட்டு ப்ரைஸ் வந்து எவ்வளவு இருக்குமோ, இப்போ 700,000 அப்படி என்றால் 10% டிபாசிட் கையில் இருக்க வேணும். அது இல்லாமல் வீடு பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் எத்தனையோ ஓனர்ஸ் வந்து 5% டிபாசிட்டோடையே இப்போ சைன் பண்ணுறாங்க.
சரி, ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் எல்லோராலும் வீடு வாங்க முடியுமா?
விசா ஸ்டேட்டஸ் வந்து பொதுவாக 99% நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்க வேணும். பெர்மனன்ட் ரெசிடெண்ட் இல்லாமல் வாங்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா அல்லது நீங்கள் வந்து டெம்பரரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ போர்டுன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதில் வந்து கட்டாயம் நிச்சயமாக அதில் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. அப்போ அங்கே பெர்மிஷன் எடுத்துகிட்டு தான் மற்றவங்கள் வேணலாம். அல்லது உங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் தான் ஆஸ்திரேலியாவில் வாங்கலாம்.
ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ளவர்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தும். அவர்களும் வீடு வாங்க ஆசைப்பட்டால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ போர்டில் அனுமதி பெற்றே வீடு வாங்க முடியும். தனக்கு எப்போது வீடு வாங்க தோன்றியது, எப்படி அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டேன் என்று கூறுகிறார் சிட்னியில் வசிக்கும் அனந்த பத்மநாபன்.
மைக்ரேட் ஆகி ஆஸ்திரேலியா வாங்கிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையே வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆகி வேலையெல்லாம் செட்டில் ஆகி இட் இல் டுக் சம் டைம். அப்போ அதில் இவால்வேட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான டெபாசிட் வந்து நம்மகிட்ட சேவிங்ஸ் எங்ககிட்ட இல்லை. ஸோ இப்போ எப்படி பிளான் பண்ணோம்னா, இனிஷியலி என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், பாத்ரூம்ஸ், என்ன கார் ஸ்பேஸ், எவ்வளோ ப்ராப்பர்ட்டியோட சைசிங் அப்படின்னு பார்த்தோம். எந்த லொக்காலிட்டி அண்ட் சபர்ப் அதை வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூலிங் பக்கத்தில் இருக்கணுமா, இல்லை ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் பக்கத்துலையா, ஷாப்ஸ் பக்கத்துலையா அப்படிங்கிற அந்த கேட்டகரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் லிஸ்ட் பண்ணிக்கிட்டோம். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு இன்டர்நெட்டில் போய் பார்த்தோம். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைச்சது. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அதுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதுக்கான டெபாசிட் அப்போ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அரைவ் பண்ணோம். ஸோ அந்த டெபாசிட் வந்துட்டு அரைவ் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து இட் ஷுட் பி சேவ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அண்ட் அதை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இட் டுக் அஸ் லைக் 4-5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதில் ஒன்ஸ் டெபாசிட் சேவ் பண்ணதுக்கு பிறகு இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போக்கான ஃபர்ஸ்ட் ஹோம் பாயர் கிராண்ட்ஸ்க்கான என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தோம்.
அனந்த பத்மநாபன் கூறியது போல நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு சில சலுகை திட்டங்கள் உள்ளன. அவைகள் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் மற்றும் ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட் ஸ்கீம். முதலில் ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட் திட்டம் பற்றி விளக்குகிறார் வழக்கறிஞர் சாந்தினி ஞானாக்கரன்.
முதலாவது வீடு வாங்குறவங்களுக்கு 10,000 கிராண்ட் இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. சொல்ல முதல் கண்டிஷன்ஸை இதை மட்டும் சொல்லி வைக்கிறேன். அதில் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கிராண்ட்டை திருப்பி கொடுக்க வேண்டி வரும். 750,000 அதுக்கு உட்பட்டு ஒரு வேக்கண்ட் லேண்டையும் அதில் ஒரு பில் பண்ணாலும் அந்த கிராண்ட் 750,000 அந்த கிராண்ட் கிடைக்கும். இந்த கிராண்ட் வந்து புது வீடுகளுக்கு மட்டும், அது மனசில் வச்சுருக்கணும், புது வீடுகளுக்கு மட்டும். அது வந்து வாங்கும்போது 600,000 இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கிராண்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே கிராண்ட் கிடைக்காது, ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். கிராண்ட் கொடுக்கும்போது புது வீட்டுக்கு மட்டும்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு அரச மானியமான கிராண்ட் கிடைக்காத போது அவர்களுக்கு அரசாங்கத்தினால் வேறு என்ன உதவிகள் கிடைக்கின்றன?
ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் என்று இன்னொன்று இருக்குது, ரெண்டாவது. அதில் வந்து ஆல்ரெடி கட்டி முடித்த வீடுகளையும் வாங்கலாம், புது வீடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேக்கண்ட் லேண்டாக இருக்கும். ஆனால் உண்டு, அது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் மட்டும்தான். அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் என்ன, 600,000 வரையில் நீங்கள் வாங்குவீங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கும் 800,000 இடையில் வாங்கினா கன்செஷன்ஸ் இருக்கும். அந்த அமௌண்ட்ஸை எனக்கு சொல்ல முடியாது. ரெண்டாவது அந்த ஒரு டேபிள் இருக்குது, நீங்கள் வெப்சைட் ஓஎஸ்ஆர் வெப்சைட்டில், ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டேட் ரெவன்யூ வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் அது.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டேட் ரெவன்யூ இணையதள முகவரி www.revenue.nsw.gov.au. சரி, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் முதலாவது வீடு வாங்குபவர்கள் கிராண்டிற்கும் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷனிற்கும் தகமை பெற முடியுமா?
அதுதான் பேராசைன்றது. இல்லை, ரெண்டும் கிடையாது. ஒன்றில் கிளைம் பண்ண முடியும்னா மற்றதில் கிளைம் பண்ண முடியாது.
ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் ஸ்கீம் குறித்த தனது அனுபவத்தை இவ்வாறு கூறுகிறார் அனந்த பத்மநாபன்.
பண்ணதுக்கு பிறகு என்டர் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போக்கான ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் கிராண்ட்ஸ்க்கான என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அது வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்த பட்ஜெட்குள்ள பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கிராண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருந்தது, நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர், பட் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் வந்து சில ப்ரைசிங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
வீடு வாங்குவதற்கு தேவையான டெபாசிட் தொகையும் சேமித்தாகிவிட்டது. நியூ சவுத் வேல்ஸ் அரசின் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் திட்டங்கள் பற்றியும் கேட்டு அறிந்தாகிவிட்டது. இனி தனது அடுத்த கட்ட நடவடிக்கையினை கூறுகிறார் அனந்த பத்மநாபன்.
We went for a mortgage broker. அவங்க கிட்ட வந்து ஒரு கம்ப்ளீட் கன்சல்டிங் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துக்கிட்டோம். சேம் க்வெஸ்சன்ஸ், என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன், ஒரு வீடு வாங்கணும் அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அவங்க வந்து அதுக்கான கொட்டேஷன்ஸ் அப்படிங்கறதையும் சிலது எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரஃப்லி என்ன மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்க திருப்பி மார்க்கெட்ல வந்துட்டு அதர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் நாங்க போய் பேசினோம். பேசி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோம். கம்பேர் பண்ணி பார்த்ததுல எது பெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்மகிட்ட, ஏன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும்போதும் சில கிளாசஸ் மாறும், சில ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் மாறும், அதுக்கான பேக்கேஜஸ் பிளான்ஸ் மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ திருப்பி கால்குலேஷன்லாம் ரீவிசிட் பண்ணி எவ்வளவு டெபாசிட்டுக்கான காசு நம்மகிட்ட இருக்கா, கரெக்டாக செட் ஆகுமா வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட தேவையான டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொடுத்தோம். ஸோ அதுலேயுமே ரெண்டு மோட் இருக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் சேலரிடு. ஸோ அதுலேயே அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதை பொறுத்து எல்லாமே மாறும். அது பொறுத்ததுக்கப்புறம் ப்ரீ அப்ரூவல் ப்ராசஸ்க்கு லோன் அப்ளிகேஷனுக்கு சப்மிட் பண்ணோம். ஒன்ஸ் சப்மிட் பண்ண உடனே நான் வந்து ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மார்க்கெட்ல, பட் எதுவும் கமிட் பண்ணலை. ப்ரீ அப்ரூவல் முடிஞ்சு வரும்பொழுது ஒரு மாதிரி மார்க்கெட்ல என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லி மார்க்கெட்ல இறங்கி நம்மளுக்கு பிடிச்ச வீடு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். லக்கிலி ஒரு வீடு கிடைச்சது.
மார்க்கெட் ஸ்டடி செய்து தேவையான டெபாசிட்டை சேமித்து வங்கிகளுடன் பேசி கடனுக்கான ஆயத்த வேலைகளை ஆரம்பித்து வீடு தேட ஆரம்பிக்கும் போது எந்த வழிமுறையில், அதாவது ஆக்ஷனில் வாங்க போகிறோமா அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டிடம் வாங்க போகிறோமா அல்லது வீட்டு உரிமையாளரிடம் தனிப்பட்ட ரீதியில் வாங்க போகிறோமா அல்லது ஆஃப் த பிளானில் வாங்க போகிறோமா என்பதனை எவ்வாறு தீர்மானிப்பது, இத்தொடரின் அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil